வணக்கம் தோழர், இந்த வாய்ப்புக்கு இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ் இளைஞர்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போயிடு, நான் முதல்வராகணும், நான் முதல்வரானா ஒரே கையெழுத்தில் எல்லா உங்கள் பிரச்சனையை தீர்த்துருவோங்கிற மாதிரி தான் சினிமாத்தனமான வாதங்கள் தான் முன்வைக்கப்படுது. அந்த இதில் உங்களை மாதிரி உள்ளவங்க இவ்வளோ டெடிக்கேட்டடாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூடி பேசி தமிழ் சமூகத்துக்காக உழைக்கிறீங்கன்னா இட்ஸ் அன் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் டாஸ்க். இப்போ தான் தோழர் அரச்சலூர் செல்வம் தோழர் போன வாரம் தான் சொன்னார், உங்களுக்கு தெரியாத எதையும் சொல்ல போகிறதில்ல, இந்த குழுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களோடு பரிச்சயம் ஏற்பட வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உடனடியாக ஒத்துக்கொண்டேன். தோழர் அரவிந்த் சுவாமி அவர்களும் நானும் பேசி தான் இந்த தலைப்பை எடுத்தோம். ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுதான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்குது. ஜனநாயகத்தினுடைய வருங்காலம் ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகி இன்றைக்கி நம்ம முன்னாடி நிற்கிது. முதல்ல ஒரு கிரேக்க கதை. ஒரு ஊரில் ஒரு குளம் இருந்துதான். அந்த குளத்தில் வந்து கொஞ்சம் தவளைகள் உயிர் வாழ்ந்துருக்காங்க. அப்போது அந்த தவளைகள் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய குறை என்னென்னா, தங்களால் ஆள முடியவில்லை, ஆள தெரியவில்லை. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே, சரி நம்ம அந்த கிரேக்க கடவுள் அப்பல்லோவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க. ஒரு டெலிகேஷன் போய், எங்களுக்கு எங்களை ஆள தெரியல, எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன ஹெல்ப் பண்ணணும்னு அப்பல்லோ கேட்டதும், எங்களை ஆள்றதுக்கு ஒரு அரசனை எங்களுக்கு அனுப்பித்தாங்க அப்படின்னு அப்பல்லோ வந்து இது இவங்களுடைய முட்டாள்தனத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரு பெரிய நீள உயரமான ஒரு மரத்தை வெட்டி மலையிலிருந்து உருட்டி விட்டாராம். அந்த மரம் வந்து அதிரடியாக பட்டு பயங்கரமான சத்தத்தோடு நீண்ட நெடி அந்த மரம் மலையிலிருந்து உருண்டு வந்து குளத்துக்குள்ளே விழுந்த உடனே அத்தவளைகள்லாம் பூரிச்சு போயிட்டாங்க. ஏயப்பா, நம்ம புது ராஜாவை பாடுறா, என்ன உயரம், என்ன கனம், என்ன அதிரடியாக வந்து இறங்குறாரு, இதுதான் ராஜானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் ஆட்சி பரிபாலனம் தொடங்கிச்சு. என்னென்னா, ராஜா வந்து வெட்டி போட்ட மரம் மாதிரியே கிடக்கிறாரு, எந்த சலனமும் இல்லை, எந்த அசைவும் இல்லை. தவளைகளுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக போயிட்டாங்க, ரொம்ப விரக்தி ஆகி போச்சு. என்னடா, நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்த ராஜாக்கிட்ட, ஆனால் இந்த ஆள் இப்படி வெட்டி போட்ட மரம் மாதிரி கிடக்குறானே, இது உருப்படாது சொல்லிட்டு, சரி பழையபடி அவர்கிட்டே போவோம்னு சொல்லி அப்பல்லாக்கிட்ட போனாங்களாம். அப்பல்லாக்கிட்ட போனோடனே அவர் திருப்பி சிரிச்சுக்கிட்டு, இந்த தடவை ஒரு நாரை அனுப்பி விட்டாராம், இதுதான் உங்கள் புதிய ராஜா அப்படின்னு. நாரை வந்தது, ஆட்சி பரிபாலனை ஆரம்பித்தது. மக்கள்லாம் குடிமக்கள்லாம் ரொம்ப வியந்து பாராட்டினாங்க, பாரு எவ்வளோ உயரமான கால்கள், பாரு எவ்வளோ நீளமான கழுத்து, பாரு எப்படி இருக்காரு ராஜா, வெள்ளை வெள்ளேன்னு சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப குதூகலிச்சிட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தா ஏதாவது பிரச்சனைன்னு ரெண்டு பேர் ராஜா கிட்ட போனால், முதல்ல வாதியை விழுங்கினார், அடுத்தது பிரதியை விழுங்கிட்டார். இப்படியே விழுங்க ஆரம்பித்து பார்த்தா குளத்தில் குடிமக்களே இல்லாமல் போயிட்டாங்களாம். என்னென்னா, தன்னைத்தானே ஆள தெரியாதவர்களுக்கு இப்படித்தான் நிலைமை முடியும் அங்கிறது தான் அந்த நீதி கதையினுடைய நீதி. எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை. நான் இன்றைக்கி ஜனநாயகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் சில நேரங்களை வருது. இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம், அமெரிக்காவை லாங்கஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. அது நீண்ட நெடுங்காலமாக ஒரு ஜனநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா வந்து. லாங்கஸ்ட் இல்லை, ஆனால் லார்ஜஸ்ட், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அது இங்கே நடக்கக்கூடிய தேர்தல்னால் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த லாங்கஸ்ட் டெமோக்ரஸியும் சரி, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியும் சரி, அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை உள்ளே போய் கொஞ்சம் பூந்து பார்த்தோம்னா, அது எவ்வளவு தூரம் அது ஆரோக்கியமான உண்மையான டெமோக்ரஸிங்கிறதுல நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வருது. நான் அமெரிக்காவில் 12 வருஷம் வாழ்ந்தேன். அந்த 12 வருஷங்கள்லேயும் அந்த மக்கள் வந்து உண்மையிலேயே மிக மோசமாக கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள்ங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஒரு எதிரியே அரசாங்கம் கட்டமைக்குது, ரஷ்யன்ஸ் ஆர் கம்மிங், அவ்வளோதான். அந்த மக்களை வந்து அப்படியே ஒரு ஒரு மனப்பிராந்திக்குள்ளாக்கி வர, ரஷ்யாக்காரன் வந்துடுவான், சோவியத் யூனியன் வந்துடும், கம்யூனிசம் வந்துடும் அப்படிங்கிற அந்த அச்சத்தை காட்டியே மக்களை வந்து ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து அவங்கள வழி நடத்துகிறாங்க. அந்த மக்கள் நினச்சிக்கிறாங்க நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது, வாழ்க்கையில் தெரிவுகள் நிறைய இருக்குது, நம்ம ஒரு அற்புதமான சுதந்திரமான நாடு. ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நுகர்வோர் அவங்களாம். தேர் ஆல் கன்சியூமர்ஸ், பொதுமக்கள்ங்கிறத விட கன்சியூமர்ஸ். அவங்களுடைய வாழ்க்கை முறை கட்டுப்படுத்தப்பட்டது, அவர்களுடைய தெரிவுகள் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த கண்ணுக்கு லாடம் போட்டு கொண்டு போகக்கூடிய குதிரைகள் மாதிரி தான் அந்த மக்கள். அதை ஒரு டெமோக்ரஸிங்கிறதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த அளவு அவங்க அவங்களுடைய பத்திரிகைகள் எல்லாம் ஒரு சில நிறுவனங்களால் நடத்தப்படுவது. அந்த பத்திரிகைகளுடைய ஓனர்கள் வந்து ஒரு சில தனிநபர்கள், முதலாளிகள். அவங்களுடைய காட்சி ஊடகங்கள், அவங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், அங்கே வந்து நீங்கள் ஒரு செனட்டராக இருக்கணும்னா, அமெரிக்காவில் 100 செனட்டர் இருக்கிறாங்க, 50 மாநிலங்கள், ஒரு மாநிலத்துக்கு 2 செனட்டர் வீதம், 100 செனட்டர்கள், நம்ம ராஜ்யசபா மாதிரி செனட்டர்ஸ். நம்முடைய லோக்சபாவுக்கு பதிலாக ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த செனட்டர்ஸ் தான் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. இவங்க தான் இந்த ஆளும் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த செனட்டர்லாம் நீங்கள் இருக்கணும்னா, சாதாரண அமெரிக்காவில் உள்ள ஒரு சாதாரண குடிமகனோ குடிமகளோ ஒரு செனட்டரெல்லாம் உயர முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய பணக்காரனாக, அவ்வளவு பெரிய பிணைப்பு உள்ள ஆளாக, தொடர்புகள் உள்ள ஆளாக, ஏராளமான பணமும் பதவியும் உள்ள ஆளாக இருந்தால் தான் நீங்கள் செனட்டர் ஆக முடியும். அப்போ அது என்ன பெரிய ஜனநாயகம்? ஒன்றும் கிடையாது. தேர்தல் எப்படி நடக்குது? ரெண்டே ரெண்டு கட்சி, ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி. அந்த ரெண்டு கட்சிக்கும் ஒரே கொள்கை தான். நம்ம ஒரு திமுக அதிமுக மாதிரி, இல்லை காங்கிரஸ் பிஜேபி மாதிரி தான். பெரிய வேறுபாடுகள்லாம் எதுவும் கிடையாது அங்கே. அது வந்து நான் எப்பவும் சொல்கிற ஒரு ஓவமே வந்து இந்த நவராத்திரி கொலு தான். இந்த நவராத்திரி கொலுவில் எப்படி பொம்மையை வைக்கிறோம், அது அந்த வீட்டம்மாவுடைய தெரிவு, அவங்க விருப்பம். அந்த பொம்மைகளுக்குன்னு எதுவும் உரிமையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பொம்மைகள். 4 வருஷத்துக்கு ஒரு பிரசிடெண்ட்டை தேர்வு செய்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே அந்த பொம்மையை தூக்கி தூர போட்டுட்டு இன்னொரு பொம்மையை வைக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கட்டமைப்புக்குள்ளால் நீங்கள் 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட மிக ஆழமாக நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த லாங்கஸ்ட் டெமோக்ரஸி. லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் விடிய விடிய கத்தலாம், போராட்டங்கள் நடத்தலாம், கட்சி நடத்தலாம், இயக்கம் நடத்தலாம், ஆனால் அந்த இறுதி முடிவுகள் எடுக்கிறது யார்? ஒரு சின்ன கிளிக். அந்த கிளிக்கு அங்கே வந்து ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் எப்பிஸ் சொல்கிறாங்க, வாஸ்ப், WASP, ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ராட்டஸ்டன்ஸ், வாஸ்ப்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன, பார்ப்பனிய நடுத்தர வர்க்க, அல்ல பார்ப்பனிய நடுவயது, மத்திய வயது நடுவயதுக்காரர்கள் கொஞ்சம் பேர் தான். இங்கேயும் கட்டமைக்கிறாங்க, கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்கிறாங்க. 10,000 குடும்பங்கள்னு சொல்லலாம் இந்தியாவில். இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 குடும்பங்கள் தான் இங்கே வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த 10,000 குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு 100-200 குடும்பங்கள் தான் அவர்கள் பார்ப்பனர்களாக, பெரும் பணக்காரர்களாக, அதிகார தொடர்புடையவர்களாக, ஆதிக்க சக்திகளாக இருக்கிறாங்க. இப்படித்தான் இங்கே உள்ள கட்டமைப்பு இருக்குது. இங்கே உள்ள நவராத்திரி கொலு இதுதான். பிரதமர் வரலாம் போகலாம், எம்பிக்கள் வரலாம் போகலாம், ஆனால் அடிப்படை மாற்றங்கள் எதுவும் நடக்க முடியாது. தேர்தல் சீர்திருத்தம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. காவல்துறை சீர்திருத்தம், நீதித்துறை சீர்திருத்தம், எந்த சீர்திருத்தமும் இங்கே பண்ண முடியாது. நீங்கள் கத்தலாம், நீங்கள் ஒரு கட்சி தொடங்கிக்கலாம், நீங்கள் ஆசிரியரை கத்தலாம், ஆனால் அடிப்படை மாற்றங்கள்னு கொண்டு வர்றது வந்து இந்த நிறுவனப்படுத்தப்பட்ட இந்த எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டர் வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த லாங்கஸ்ட் டெமோக்ரஸியும் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியும் ஒரு சூப்பர்ஃபிஷியல் டெமோக்ரஸிங்கிறது என்னுடைய வாதம். மேல் மட்டத்தில் அது டெமோக்ராட்டிக்காக தோணுது, ஒரு தெரிவுகள் மக்களுக்கு இருக்கிற மாதிரியும், ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், அங்கே மாதிரி ஒரு 5 ரூஸ்வெல்ட் சொன்னார் அமெரிக்க அதிபர், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்ட், பேச்சு சுதந்திரம், அதுக்குள்ளே எல்லாமே வந்துடுது. கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், ஃப்ரீடம் டு மூவ் அரவுண்ட், ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய சுதந்திரம், இந்த மாதிரியான ஃப்ரீடம் டு அசம்பிள், கூடுவதற்கான சுதந்திரம், இது எல்லாமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வந்துடுது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், வழிபாட்டு உரிமை, யார் வேணாலும் எந்த மதத்துக்கு வேணாலும் மாறிக்கலாம். அது இந்த காலகட்டத்தில் முடியுமான்னு தெரியல. இப்போ அடிச்சே கொள்கிறானுங்க, கும்பல் கொலைங்க, மாப் லிஞ்சிங் அப்படிங்கிற ஒரு புதிய வகை கொலையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், மணிப்பூரில் 300க்கு மேற்பட்ட தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு ஒரிசாவில் ஒரு மிஷினரி குடும்பத்தையே ஜீப்பில் வச்சு, ஸ்டேன் ஃபேமிலி என்ன பேர், கிரகாம் என்ன ஒரு பேர், கொளுத்தி எரிச்சு கொளுத்தி கொன்னாங்க. ஃபாதர் ஸ்டான் சுவாமி அண்மையில் ஜெயிலில் சேர்த்து போனார். அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கூட இந்த அரசு அமைப்பு கொடுக்கலை. ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கேள்விக்குள்ளாகிட்டு இருக்கு. ஆனால் டெமோக்ராட்டிக்கலி ஸ்பீக், டெமோக்ரஸி தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இருக்கணும். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், யாருக்கும் அச்சமில்லாத ஒரு முறை இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து பெரும்பாலான இந்தியர்கள் அச்சத்தில் தான் வாழ்கிறோம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் மோடி அரசை விமர்சித்து ஒரு இது போடுங்க, கமெண்ட் நிறைய பேர் லைக் போட மாட்டாங்க. ஏன்னா யார் யார் லைக் போடுறாங்கன்னு பார்க்குறாங்க. ஒரு பொது வெளியில் ஒரு அரசை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, 10 பேர் கூட வரமாட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்தியாலேயும். ஏன்னா மக்கள் வந்து பயப்படுறாங்க. இது வந்து ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட் ஆகி போச்சு. நீங்கள் ஒரு மீட்டிங் போனீங்கன்னா உங்களை விட அதிகமாக உளவுத்துறைகள் வந்துடுறாங்க. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ், இப்போ நம்ம பேசுகிறத கூட நிச்சயமாக உளவுத்துறை அதிகாரிகள் கேட்டுகிட்டு இருப்பாங்க. அந்த அளவு ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட், ஒரு உளவு தேசமாக இன்றைக்கி நம்ம நாடு மாறியிருக்கு. நீங்கள் போகிற ஒரு பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்தீங்கன்னா, சர்வதேச வியாபாரத்துக்கு இந்த சந்தைக்கு எதிராக ஒரு திட்டத்தை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா, யூ ஆர் பீயிங் கான்ஸ்டன்ட்லி ஃபாலோட் அண்ட் மானிட்டர்ட். நீங்கள் கான்ஸ்டன்ட் சர்வைலன்ஸில் இருக்கிறீங்க. உங்களுடைய ஃபோன் ஒட்டு கேட்கப்படுது. இஸ்ரேலேருந்து அந்த டெக்னாலஜி வாங்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, யாரோட பேசுகிறீங்க, எங்கே படுக்கிறீங்க, எங்கே தூங்குறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எல்லாமே உங்களை வந்து பிக் பிரதர் இஸ் வாட்சிங். நம்ம 1984 நாவலிஸ்ட் அனிமல் ஃபார்ம் எழுதினார, அவருடைய அந்த நாவலில் சொல்கிறாங்க, பிக் பிரதர் இஸ் வாட்சிங். இந்தியாவில் இன்றைக்கி பிக் பிரதர் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. எப்போவும் நீங்கள் ஒரு கண்காணிப்புக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இது உளவு தேசமாக மாறிப்போச்சு. ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர்லாம் கிடையாது இந்த நாட்டில். இப்போ எல்லாருமே பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ்ட்டு பேசுங்க, அடுத்தது என்ன நடக்குமோன்னு அச்சத்தில் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்ட்டு பேசுங்க, அந்த பால்பபிள் ஃபியர் நம்ம வந்து உணர முடியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெருசாக இருக்கும். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை இப்படி இல்லை. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த அச்சங்கிறதே கிடையாது, தெரியாது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். உண்மையாகவே அதை நான் உணர்ந்து வளர்ந்த தலைமுறை, என்னுடைய தலைமுறை. இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும், அவ்வளவு அடிக்கிட்டே போவார் அவர் பாரதியார். அவ்வளவு ஒரு அச்சமில்லாத ஒரு சுதந்திரமான அற்புதமான ஒரு சமூகம் இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவரையே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது. நான் எத்தியோப்பியான்னு சொல்லக்கூடிய ஒரு இராணுவ அரசாங்கத்துக்குள்ள ஒரு 6 வருஷம் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்தேன் என்னுடைய 20களில். அந்த நாட்டில் கணவன் மனைவியை நம்ப மாட்டார், மனைவி கணவனை நம்ப மாட்டாங்க, பெற்றோர் பிள்ளைகளை நம்ப மாட்டாங்க, வேலை செய்கிறவங்க கூட உள்ளவங்களை நம்ப மாட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் சர்வேலன்ஸ் ஸ்டேட், எல்லோரும் ஒருத்தர் மானிட்டர் பண்ணிக்கிட்டு பயந்து நடுங்கி போயிருந்தாங்க. எனக்கு சில நேரங்களில் அந்த மாதிரியான ஒரு என்ன பிம்பம் என் மனசில் தோன்றி மறைவதுண்டு. இந்தியாவும் அந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சிறுபான்மையினர் அச்சத்தில் இருக்கிறாங்க. பெண்களை பாருங்கள், பெண்கள் இந்த ஊரில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பெண்கள் ஆம்பளைகளை கண்டால் பயப்படக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. வீட்டை விட்டு வெளியே இறங்கி போயிட்டு வர முடியல. அந்த அளவு பெண்கள் அச்சத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இளைஞர்கள் அச்சத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தரமான கல்வி கிடையாது, கல்வி கேட்ட வேலை கிடையாது, வேலை கேட்ட ஊதியம் கிடையாது, வருங்காலம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, கல்யாணம் பண்ண முடியாது, குடும்பத்தை அமைக்க முடியாது, அச்சத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடந்த 10 ஆண்டுகள் வந்து ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை பற்றி பேசுவோம், ஒரு மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளும் பீதிக்குள்ளும் இருக்கிறோம். இது போதாதுன்னு இதுக்குள்ளே மண்டைக்குள்ளே வெறுப்பை திணிக்கிறாங்க. அவன் உடுத்திருக்க உடையை பார்த்து தீவிரவாதியை கண்டுபிடிக்கலாம், அவன் பேசுகிற பேச்சை பார்த்து உணவு முறையை பார்த்து முகலாயர் உணவு அது என்ன முஸ்லீம் உணவு அப்படி இப்படின்னு அந்த எல்லா விதங்கள்லேயும் மக்களை வந்து பிரித்தாழ்வது வேற்றுப்படுத்துவது வெறுப்பை ஊட்டுவது அப்படிங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அணி உருவாகிருக்கு. ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் இஸ் நாட் தேர். ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்ட், தேவைக்கு கருப்பு பணத்தை ஒழிப்போம், 15 லட்சத்துவாக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவோம், எல்லாரும் என் அச்சேதி நாயகா பாரு அற்புதமான நாட்கள் வருது அது இதுன்னு கதை விட்டவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கேயும் போகலை. இன்றைக்கி ரேஷன் கடையில் எல்லாருக்கும் 2 கிலோ அரிசி தருவோம்னு அறிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க அச்சயதின் வந்தாச்சு, நீங்கள் நாடு நாட்டிற்குள்ளே ராமராஜ்யம் வந்தாச்சு, நீங்கள் எல்லாம் ஏழ்மையும் வறுமையும் ஒழிச்சிட்டோங்கிறீங்க. நித்தி ஆயோக் சொல்கிறது என்ன 5% தான் இந்தியர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க, உணவு இல்லாமல் பசியோடும் பட்டினியோடும் பழுக்க போகிறவங்க யாருமே கிடையாதுங்கிறாங்க. என்ன நித்தி ஆயோக் இன்னொரு கணிப்பு சொல்லுது 11% மக்கள் ஏழ்மையாக இருக்கிறாங்க. ஐநாவுடைய உறுப்பு அமைப்புகள் ஒரு 5-6 அமைப்புகள் சேர்ந்து அண்மையில் ஒரு ஆய்வு நடத்தி கிட்டத்தட்ட 60 விழுக்காடுக்கும் அதிகமானோர் ஆரோக்கியமான உணவு வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை சொல்லுது. ஆக இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்டும் இல்லை, அந்த அடிப்படை 4 உரிமைகளை எல்லாமே இப்போ ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நீங்கள் ரோட்டில் போய் இறங்கி நின்று ஒரு வார்த்தை எதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னு வீடு வந்து சேர்றது உத்தரவாதம் கிடையாது உங்களுக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன்றைக்கி இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்புர்கி பன்சாரே கௌரி லங்கேஷ்னு பட்டியல் நீண்டுக்கிட்டே இருக்கு. ஸோ த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸினுடைய நிலைமையும் உண்மையிலே கவலைக்கிடமாக தான் இருக்குது. லாங்கஸ்ட் டெமோக்ரஸியும் அப்படி தான் இருக்குது, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியும் அப்படி தான் இருக்குது. சரி, டெமோக்ரஸிங்கிறது என்ன? அப்ரஹாம் லிங்கன் சொன்னார், இட்ஸ் எ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களின் ஆட்சி. கேட்குறதுக்கு அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது, அதுதான் உண்மை, அப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எந்த நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லுங்கள். அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் கண்ட்ரோல்டு பை மை மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் அகாடமிக் காம்ப்ளெக்ஸ். அமெரிக்காவை ஆள்வது மக்கள் என்பதை விட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆளுது. நான் அந்த என்ன இலும்பு நாட்டி அந்த மாதிரி கதைக்குள்ளே நான் போக விரும்பலை, அது வந்து கொஞ்சம் ஃபார்ஃபெச்ட், அது கொஞ்சம் மிகப்படுத்தப்பட்ட கதையாடலாம் எனக்கு தோணுது. அமெரிக்காவை இன்றைக்கி ஆள்றது வந்து ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் அகாடமிக் காம்ப்ளெக்ஸ். மிலிட்டரி தான், ஜனநாயக நாடு இல்லை, அது ஒரு மிலிட்டரிஸ்ட் கண்ட்ரி. அது நாங்கள் வாழ்ந்தவன் எனக்கு தெரியும், 12 வருஷம் இருந்தேன் அங்கே நான். அந்த அமெரிக்க இராணுவம், இராணுவ தளவாட உற்பத்தி நிலை கேந்திரங்கள், கம்பெனிகள், நிறுவனங்கள், அமெரிக்காவுக்கு ஆயுதம் வியாபாரம் இல்லைன்னா அமெரிக்கன் இக்கானமி அடுத்த நாள் படுத்துரும். அப்போ இந்த மிலிட்டரி தான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ள பேஜராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ள தொலைபேசியாக இருக்கட்டும், எல்லாமே இராணுவத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டவை. அப்புறம் தான் அந்த சிவிலியன் ஸ்பின் ஆஃப் பார்க்குறாங்க, ஏ இராணுவத்துக்கு பயன்படுத்திக்கலாம், சிவிலியன் செக்டரில் போனால் இது விற்கவும் செய்யலான்டா, நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னு தான் இராணுவம் இங்கே வருது. ஸோ அடிப்படையாக இவங்களோட பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் பெனிஃபிஷியரி மிலிட்டரி. அந்த மிலிட்டரி வந்து அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியோட கைகோர்த்துருக்குது, இண்டஸ்ட்ரி தயாரிப்பது மிலிட்டரிக்காக, மிலிட்டரி தான் அதை விற்கிது, மிலிட்டரி தான் ப்ராக்ஸி வார்ஸை உருவாக்குது. நாடு முழுக்க ஒரு நாட்டை பிடிச்சி எத்தியோப்பியாவை பிடிச்சி சோமாலியாவுக்கு எதிராக விடுறது, அங்கோலாவை பிடிச்சி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விடுறது, இந்தியாவை பிடிச்சி பாகிஸ்தானுக்கு எதிராக விடுறது, இப்படிப்பட்ட பிரித்தாளும் சூழ்ச்சி நாடு உலகம் முழுக்க பண்ணுறது இவங்க தான் காரணம். இவங்களுக்கு ஆர்ம்ஸ் வியாபாரம் நடக்கணும், இராணுவ தளவாடங்கள் வியாபாரம் நடக்கணும். ஸோ அந்த மிலிட்டரியும் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இருக்குது. சரி, இந்த இண்டஸ்ட்ரிக்கு வேண்டிய இன்புட், இண்டஸ்ட்ரிக்கு வேண்டிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யார் பண்ணுறாங்க? அகாடமி பண்ணுது. அகாடமின்னு என்ன? அமெரிக்க பல்கலைக்கழகங்கள். அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது? அவங்களுக்கு வேண்டிய ரிசர்ச் ஃபெலோஷிப், அவங்களுக்கு வேண்டிய லேபு, ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டட் மாடர்ன் லேபு, எல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இதில் இருந்து தான் வருது. ஸோ இந்த அகாடமி, அமெரிக்கன் அகாடமி இது மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்குது, அதை இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குது, இண்டஸ்ட்ரி மிலிட்டரிக்கு கொடுக்குது, இந்த 3 பேரும் சேர்ந்து அற்புதமாக அந்த பொருளாதாரத்தை இயக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை. கூடவே இப்போ மார்க்கெட்னு ஒன்று புதுசாக சேர்ந்துருக்கு. ஏன்னா குளோபலைசேஷனில் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இந்த மும்மையும் எங்கள் கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்காக, உலக மார்க்கெட்டுக்காக, உலக மார்க்கெட்டில் அதிக பொருளை உற்பத்தி பண்ணுறது, விற்கிறது, பணம் பண்ணுறது, லாபம் சம்பாதிக்கிறது, ப்ராஃபிட் ஓவர் பீப்புள். பீப்புளெலாம் முக்கியம் கிடையாது. நான் இந்த நேரத்தில் இன்னொரு கான்செப்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன், ஸ்குவேர் ஆஃப் ஸ்வராஜ், மகாத்மா காந்தியினுடைய கான்செப்ட். அதாவது ஸ்வராஜுங்கிறது சுதந்திர தன்னாட்சி என்பது ஒரு சதுரம், அந்த சதுரத்தினுடைய ஒரு மூலை மக்கள். மக்கள் இல்லாமல் ஒரு நாடு உருவாக்கப்பட முடியாது. மக்கள் தான் அடிப்படை. அந்த மக்களை வந்து நீங்கள் என்ன பேர் வேணாலும் சொல்லலாம், சிவில் சொசைட்டின்னு சொல்லலாம், என்ன ஒரு மக்கள் குழுமம், அவங்க தான் ஒரு நாட்டினுடைய அடிப்படை. இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 450 கோடி மக்கள் இருக்கிறோம், பல மொழிகளை பேசுகிறோம், பல மதங்களை வழிபடுறோம், கடவுளை வழிபடுறோம், மதங்களில் பல இனக்குழுமங்களாக இருக்கிறோம், பல ஜாதியை சொல்லிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு வேறுபாடுகள் கொண்ட ஒரு மக்கள் குழுமம் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்குறோம். சரி, இந்த மக்கள் மட்டும் சேர்ந்து ஒரு நாட்டை நடத்த முடியாது, இதுக்கு ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை வந்து அந்த சதுரத்தினுடைய இன்னொரு மூலையை பாருங்கள், நேர மேலே, அது வந்து ஸ்டேட், அரசு, எந்திரம், கீழ மக்கள், நேர அதுக்கு நேர மேலே உள்ள அந்த சதுரத்தினுடைய முனை வந்து அரசு. அந்த அரசு தான் முடிவுகள் எடுக்குது, என்னென்ன திட்டங்கள் அமல்படுத்தணும், எப்போ தேர்தல் நடத்தணும், எங்கே எந்த இடத்துக்கு என்ன ரிசோர்ஸஸ் அனுப்பணும், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது. ஏன்னா மக்கள் வந்து அது செய்ய முடியாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் மேலே உட்கார்ந்து இந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. அரசு என்பது மக்கள் பிரதிநிதிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஆன்சரபிள் டு த பீப்புள், மக்களுக்கு தான் பதில் சொல்லணும், ஏன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகம், மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த அரசு அமைப்பு. இந்த அரசு வந்து மத குருமார்கள் சேர்ந்து நடத்துகிறாங்கன்னு வைங்க, அது வந்து டெமோக்ரஸி இல்லை, அது தியோக்ரஸி. இப்போ ஈரானுங்க ஒரு அயத்துல்லா, ஒரு 10-15 அயத்துல்லாக்கள் இருக்கிறாங்க, அந்த அயத்துல்லாக்கள் அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்குள்ளே முடிவு எடுக்கிறாங்க. அந்த பொம்பளைகளை தலையை மூடு, வாயை மூடு, கையை மூடு, காலை மூடு, நதுகளை போட்டு முடிய வெட்டு, அல்லது முடிய மறைச்சிக்க, முடிய காட்டாத, அந்த மாதிரி அந்த பக்கம் மக்களை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த அயத்துல்லா முட்டாள் கூட்டம், இது வந்து தியோக்ரஸி. அந்த மதகுருமார்கள் தங்களுடைய முட்டாள்தனமான மூடத்தனமான மத நம்பிக்கைகளை முன்வைத்து மக்களை அடக்கி ஆள்வது. பியூரோக்ரஸி, கொஞ்சம் அதிகாரிகள், அதிகார வர்க்கம் சேர்ந்து வழி நடத்துவது பியூரோக்ரஸி. மெரிட்டோக்ரஸி, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. ஒலிகார்கி, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சிறிய குழுமம் மட்டும் சேர்ந்து ஆட்சி செய்வது. இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் ஜனநாயகம், டெமோக்ரஸிங்கிறது, மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகளை, நாங்கள் இவங்களை நம்புகிறோம், இவங்களுடைய கொள்கைகள் அடிப்படையில், இவங்களுடைய வேலை திட்டங்கள் அடிப்படையில் இவர்கள் தே கேன் ப்ரொவைட் அ குட் லைஃப் ஃபார் அஸ், எங்களுக்கு நல்ல சுபிட்சமான ஒரு அமைதியான மகிழ்ச்சிகரமான சமாதானகரமான ஒரு வாழ்க்கையை தர முடியும், அதனால் அந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். குடியரசுக் கட்சியாக இருக்கலாம், ஜனநாயக கட்சியாக இருக்கலாம், அமெரிக்காவில் காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ ஏதாவது ஒரு கட்சியின் அடிப்படையில் மக்களை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த அரசு அமைச்சிக்கிறோம். சரி, மக்களும் அரசு மட்டும் இயங்கினால் அந்த நாடு இயங்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு முக்கோண உறவு, கீழே உள்ள அந்த சதுரத்தினுடைய இன்னொரு முனைக்கு வாங்க, அது வந்து இக்கானமி, பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லாமல் நீங்கள் இயங்க முடியாது. அந்த பொருளாதாரத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறது? மக்கள் வரி பணம் கொடுக்குறாங்க அரசுக்கு, தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை இன்கம் டேக்ஸாக, அல்லது தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் மதிப்பில் ஒரு விழுக்காடு, அந்த மாதிரி மக்கள் வரி பணத்தை கொடுக்குறாங்க. அந்த வரி பணத்தால் தொழில்கள் தொடங்கப்படுது, தொழில் முனைவோர் தொழில்களை தொடங்குறாங்க, ஆட்களை வேலைக்கு வைக்கிறாங்க, அதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க, அந்த லாபத்தில் அரசுக்கு வரி கட்டுறாங்க, இண்டஸ்ட்ரியல் டேக்ஸு, லேபர் டேக்ஸு, தொழில் வரி, அந்த வரி, இந்த வரின்னா இப்போ நம்மளை போட்டு உயிரை வாங்குறானுங்களே, எத்தனை வரி கட்டுறோம் நமக்கே தெரியாது. ஜிஎஸ்டி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து இட்லி, 2 இட்லி சாப்பிட்டா 3 இட்லிக்கு விலை வரியாக கட்டுறோம். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்றைக்கி ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த இக்கானமி, இக்கனாமிக் செக்டர், மக்கள், மக்களை வழிநடத்துவதற்கான அரசு மேலே, இதுக்கு கீழே இந்த இக்கானமி. இந்த அந்த இக்கானமி தான் மக்களிடமிருந்து தானாகவும் பொருளை உற்பத்தி செய்து அதை அரசுக்கு கொடுத்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குது, வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்துது, நோய் நொடிகள் வராமல் மக்களை பாதுகாக்குது, இப்படி எல்லாம் செய்யக்கூடிய இந்த அமைப்பு, இந்த முக்கோண உறவு. சரி, இந்த முக்கோண உறவு மட்டுமே ஒரு நாடாக இயங்க முடியாது, இதுக்கு சர்வதேச அங்கீகாரம் வேணும். இன்றைக்கி உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் தான் இன்றைக்கி உலக பன்னாட்டு அங்கீகாரத்தோடு இயங்குது. அந்த சர்வதேச அங்கீகாரம் இல்லைன்னா குழப்பமாக, இப்போ சோமாலியான்னு ஒரு நாடு இருக்குது, அது சயித் பரேன்னு ஒருத்தர் ஆட்சி செய்தார், நல்ல ஆள் இல்லை தான், டிக்டேட்டர் தான், மோசமான ஆட்சியாளர் தான், ஆனாலும் அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டுக்கு ஒரு அமைப்பு இருந்தது. மக்கள் பல்வேறு இனக்குழுமங்கள் இருக்குது அந்த நாட்டில், அவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு அரசு அமைப்பை, மொகாடிஷுங்கக்கூடிய தலைநகரத்தில் ஒரு நாடு, ஒரு அரசு அமைப்பு வச்சுருந்தாங்க. ஒரு பொருள் உற்பத்தி நடந்தது, நாடு நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு அந்த அந்த ஆள் கவிழ்க்கப்பட்டார். அது ஒரு வன்முறை காடாக போச்சு. அந்த ஆர்ம்டு பேண்டிட்ஸ், இந்த வன்முறையாளர்கள்லாம் அந்தந்த அங்கங்கே கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் என்ன ரவுடி ராஜ்யமாக மாறி போச்சு. அதுக்கு பன்னாட்டு அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா பன்னாட்டு சமூகம் என்ன பார்க்குது, இந்த நாட்டுக்குள்ளே உள்ள விஷயங்களை அவங்க திறம்பட நிர்வகிக்கிறாங்க, உலக சமூகத்துக்கு அல்லது உலக மாமன்றத்துக்கு எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுத்தலை. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க, உலகத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா சர்வதேச நாடுகள் வந்து அதை அங்கீகரிக்குது இந்த நாட்டை. ஸோ இந்த நான்கு சேர்ந்தது தான் ஒரு நாடு. இன்றைக்கி நிலைமை என்ன ஆகிப்போச்சுன்னா, அரசுக்கு அரசு அதிகாரம் பெறணும்னா அவங்களுக்கு நிறைய பணம் தேவை. அமெரிக்கா மாதிரியே தான் இந்தியாவும், பேரளவில் ஜனநாயகம். ஆனால் நான் வந்து ஒரு அற்புதமான கொள்கைகள் வச்சுருக்கிறேன், நல்ல திட்டங்கள் வச்சுருக்கிறேன், நான் உண்மையிலேயே நான் நிறைய படித்தவன், கற்றுணர்ந்தவன், நம்ம அண்ணாமலை மாதிரி 20,000 புத்தகங்கள் படித்தவன், மிகப்பெரிய அறிவாளி, 2,00,000 எஃப்ஐஆர் எழுதினவன். அப்போ நான் ஒரு அற்புதமான அறிவாளி. நான் சொல்கிறத கேட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன், என்கிட்ட பணம் கிடையாது, நான் யாருன்னே தெரியாது உலகத்துக்கு. என்கிட்ட பல 100 கோடிகள் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாகவே இருக்க முடியும். நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்கன்னு. எங்கள் பகுதியில் பணம் பட்டுவாடா பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு. பார்த்துட்டு எதுவும் செய்ய முடியல, ஆளத்தான் முடியுது, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஒரு கட்சி ஆளுங்கட்சி 2,00,000 கோடி 2,000 ரூபா கொடுக்குறான் ஒரு ஓட்டுக்கு, 2,000 ரூபா ஒரு வீட்டில் 5 ஓட்டுன்னா 10,000 ரூபா அப்படியே வந்து கொடுத்து ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்படி தான் இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி மகாத்மா காந்தியும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தும் காமராஜரும் கக்கனும் வந்து இன்றைக்கி தேர்தல் நின்னாங்கன்னா கூட அவங்களெல்லாம் எவனும் கண்டுக்க போகிறதில்ல. இந்த நாட்டில் பணம் இருக்கா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறியா, என்ன பூத் ஏஜென்ட்டுக்கு காசு கொடுக்குறியா, வண்டி பிடிச்சி விடுறியா, பிரச்சாரம் பண்ணுறியா, நோட்டீஸ் அடிச்சு தரியா, இப்படி தான் இன்றைக்கி தேர்தல் இருக்குது. ஸோ இப்போ அந்த அரசு அதிகாரம் வேணும்னா அவங்களுக்கு நிறைய பணம் வேணும். பணம் எங்கேருந்து வருது, இந்த எக்கனாமிக் செக்டர்லேருந்து வருது. அங்கே யார் உட்கார்ந்துருக்குறாங்க, அதானி அம்பானி அனில் அகர்வால் போன்றவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் ஏராளமான பணம் இருக்குது. அவங்கள்ட்ட பணம் வாங்கினா தான் நீங்கள் தேர்தல் பத்திரமோ இந்த மாதிரி இன்ஜீனியஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறதுக்கு நீங்கள் இபி, இடி, ஐபி, ஐடி, சிபிஐ, என்ஐஏ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப முக்கியமான தேவைகள் இன்றைக்கி. ஏன்னா அதான் சொல்கிறாங்க, 4 வழிகளில் பணம் பண்ணுறாங்க. ப்ரீபெய்ட், போஸ்ட் பெய்ட், போஸ்ட் ரெய்ட் பெய்ட், ஃபார்சி பெய்ட். ப்ரீபெய்ட்னு என்ன, உங்களுக்கு நாங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு உதவி செய்யுதுன்னு வைங்களேன், நாங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை முன்னாடியே கட்டிடணும், ப்ரீபெய்ட். இன்னொன்று, நாங்கள் செய்துட்டோம், உங்களுக்கு லைசன்ஸ் தந்துட்டோம், உங்களுக்கு உரிமங்கள் தந்துட்டோம், உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்துட்டோம், அப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு பணம் தந்துடுறீங்க. போஸ்ட் பெய்ட் தேர்தல் பத்திரம், எலக்ட்ரல் பாண்ட். ஸோ ப்ரீபெய்ட், போஸ்ட் பெய்ட், இது ரெண்டுலேயும் வேலையாகலைன்னா நான் என் உளவுத்து என் இடியும் ஐடியும் எல்லாம் அனுப்பி ரெய்டு நடத்துறது, மிரட்டுறது. ஓஹோ ரெய்டு வந்தாச்சுடா, இனி நம்மளை உருக்க விட மாட்டாங்கடான்னு சொல்லி அந்த ரெய்டுக்கு பயந்து நீங்கள் கொண்டு பணம் கட்டுறீங்க. அது போஸ்ட் ரெய்ட் பெய்ட். 4வது, ஃபார்சி பெய்ட். நேரடியாக கொடுக்க முடியாது, உனக்கு சிக்கல் எனக்கு சிக்கல். ஒரு போலி நிறுவனத்தை தொடங்கிடு, ஃபார்சி தொடங்கி அந்த நிறுவனம் உனக்கு காசு கொடுத்துரும், தேர்தல் பத்திரம் வாங்கி உங்களுக்கு விற்றுருவாங்க. 9,000 கோடி 12,000 கோடின்னு பல 1,000 கோடி பணத்தை இப்படி வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஏன், தேர்தல் எலெக்ஷன் இஸ் எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. பணம் இல்லாமல் நீங்கள் தேர்தல் எதிர்கொள்ள முடியாது. அதிகாரம்னா பணம் வேணும். அப்போ பணம் இந்த எக்கனாமிக் செக்டார்லேருந்து வருது. இப்போ இதில் மக்களும் அரசுமாக இருந்த அந்த உறவு இன்றைக்கி மக்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு வேற்றுப்படுத்தப்பட்டு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. யாரும் யாரும் சேர்ந்துட்டாங்க, இது ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப், இது ஒரு கள்ள உறவு. எக்கனாமிக் செக்டாரும் ஸ்டேட் செக்டாரும் நேரடியாக கைகோர்த்துட்டாங்க. இப்போது இதில் அரவிந்த் சுவாமி மாதிரி உள்ள ஆட்கள் இந்த மாதிரி மக்களை இணைக்கிறாங்க, திரட்டுறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மக்கள் சமூகத்தில், குடிமை சமூகத்தில் வேலை செய்கிற பாருங்க, நீங்களும் நானும். நாம் எல்லாம் என்ன ஆகி போகிறோம்னா தேவையில்லாதவர்களாகி போயிடும், தலைவலிகளாகி போயிடும். நீங்கள் உங்களை பார்த்தா ஒரு மாவோயிஸ்ட் மாதிரி இருக்குது, உங்களை பார்த்தா ஒரு அர்பன் நக்சல் மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு தேச துரோகி, நீங்கள் தேசத்தின் மீது போர் தொடுக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி, நீ ஒரு விடுதலை புலி, நீ ஒரு சமூக விரோதி, தேச துரோகி. இதுதான் மக்களுடைய நிலைமை இன்னைக்கு. ஏன், மக்கள் கேள்வி கேட்குறான், என்னடா இது, அரசு எனக்கு உரிமைப்பட்டவனாக இருக்கண்டா, எனக்கு பாத்தியப்பட்டவன்டா, எனக்கு ஆன்சரபிள்டா, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணான்னு கேட்டால் ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பார்த்தா கோபம் வருது. என்ன தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான், நமக்கு வேண்டிய பணம் அங்கேருந்து வருது, அதானி அம்பானி அனில் அகர்வால்ருந்து வருது, இவன் இடையில வந்து சத்தம் போட்டுட்ருக்கிறானுங்க, அணுகலை வேண்டாங்கிறான், அனல் மின்னலை வேண்டாங்கிறான், ஒன்றுரை விடுதி வேண்டாங்கிறான், உல்லாச விடுதி வேண்டாங்கிறான், கப்பல் உடைக்கும் தளம் வேண்டாங்கிறான், ராக்கெட் ஏவுகணை தளம் வேண்டாங்கிறான், விவசாயம் வேணுங்கிறான், இந்த விளைநிலத்தை எடுக்காதேங்கிறான், சிப்காட் வேண்டாங்கிறான். இன்னும் இந்த பயல்களோட பெரிய பேஜாராக போச்சுமா, வளர்ச்சிக்கு எதிரானவன். அப்போ வளர்ச்சிக்கு எதிரானவன்னு என்ன பண்ணலாம், இவனுக்கு பணம் இங்கேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து பணம் வருது, அல்லது சீனாவிலேருந்து பணம் வருது, பாகிஸ்தான்லேருந்து பணம் வருது, இவன் அந்நிய பணத்தை வாங்கி வச்சுட்டு நாட்டை எதிர்க்கக்கூடிய, நாட்டை அழிக்கக்கூடிய, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு தேச விரோதி. இப்படி இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. ஸோ இந்த அதிகார அமைப்பில் அந்த மக்களுடைய உரிமைகளை, மக்களுடைய மாண்புகளை, மக்களுடைய கண்ணியங்களை, மக்களுடைய அதிகாரத்தை எப்படி மீட்டெடுப்பது? ஜனநாயகம் இல்லை, இது ஜனநாயகத்தை இழந்துட்டோம், மக்களுடைய முக்கியத்துவத்தை இழந்துட்டோம். மக்கள் இன்றைக்கு வேண்டா வெறுப்பாக, வேண்டாத விருந்தாளியாக, தலைவலிகளாக, சிரமங்களாக, பிரச்சனைகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ டெமோக்ரஸி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கு. பணம் இருந்தால் டெமோக்ரஸி விலைக்கு வாங்கலாம், பணம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த 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 ஸ்டேட் ஸ்ட்ரக்சர், இந்த இந்த ஒரு நேஷன் ஸ்டேட், ஒரு தேச அரசு அமைப்பு இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கு. இதை என்ன பண்ண போகிறோம், எப்படி தேர்தலை வந்து ஜனநாயகப்படுத்த போகிறோம், எப்படி தேர்தலில் பணத்தினுடைய விளையாட்டை இல்லாமலாக்க போகிறோம், எப்படி மக்கள் வந்து தகுதியின் திறமையின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரை கண்டுபிடிச்சி ஜாதி மதம் பார்க்காமல் ஓட்டு போட போகிறாங்க. இன்றைக்கி தேர்தல் கேண்டிடேட் விடுறதே அந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரன் அதிகமாக இருக்கான்னு பார்த்து அந்த ஜாதியில் தான் விடுறாங்க. நிற்கக்கூடிய எல்லா பெரிய கட்சிகளுடைய கேண்டிடேட்டும் ஒரே ஜாதிக்காரனாக தான் இருப்பான். இந்த நாம் தமிழர் மட்டும்தான் அங்கங்கே ஒன்று ரெண்டு பேர் மாற்றி விடுறாங்க, பாக்கி எல்லாம் பெரிய ஜாதிக்காரன் தான். பெரிய அந்த அந்த மதத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து, ஒரு பக்கம் நமக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, சாதி மதம் அப்பாரோம், வித்தேச ஒரு ஜென்ம வித்தேசத்தில் தேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னார் அவர் பாரதியார். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், பாவம்னார். ஆனால் அந்த இன்றைக்கி அரசாங்கம் பாவத்தை தான் பண்ணுது, கேண்டிடேட்ஸ் அப்படி தான் விடுறாங்க. நம்ம மக்களும் பெரும்பாலானவை ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது பக்கத்தில் டேபிளை பார்த்து இவன் எந்த ஜாதிக்காரன்லாம் யோசிக்க மாட்டான். சினிமா தியேட்டரில் போய் உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கும் எந்த ஜாதிக்காரன்னு யோசிக்க மாட்டான். ஆனால் திருமணமும் தேர்தல் வந்தாச்சுன்னா உடனடியாக முதல்ல பார்க்குற கேள்வி விஷயமே ஜாதி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு 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 இடியாப்ப சிக்கலுக்குள்ளே தான் இன்றைக்குள்ள நாட்டு அமைப்பு இருக்குது. பணம், பணமயமாக்கல், பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலையீடுகள், உலக சந்தையினுடைய தலையீடு. இந்தியாவில் தேர்தல் நம்ம வந்து ரொம்ப நினைக்கிறோம் அற்புதமாக டெமோக்ராட்டிக்காக நடக்குதுன்னு, இல்லை வேர்ல்டு பேங்க் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அமெரிக்க அரசாங்கம் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ஏன், அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது, அவங்க விரும்பக்கூடிய ஒருத்தர் தான் இங்கே வேட்பாளராக இங்கே வெற்றி பெற முடியும் பிரதமராக. ஏன், நம்ம ஓட்டை விட அவன் பணம் அதிகமாக சக்தி வாய்ந்தது, அமெரிக்காவை பகைத்து கொண்டு ஐரோப்பிய நாடுகளை பகைத்து கொண்டு. நீங்கள் தலைகளை புத்தனும் இயேசுவும் காந்தியும் வந்தால் கூட எங்கள் நாட்டில் நீங்கள் அரசியல் பதவிக்கு வர முடியாது, உங்களை இல்லாமல் ஆக்கிடுவான், உங்களை தூக்கிடுவான். ஆக இந்த நவராத்திரி கொலு வந்து இன்னைக்கு சர்வதேச பன்னாட்டு நிறுவனங்களால், பன்னாட்டு நிதி நிறுவனங்களால், கார்ப்பரேட்டுகளால், பெரும் குழுமங்களால், பெரும் பணக்காரர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் மாற்றங்கள் கொண்டு வரதுங்கிறது, புரட்சி நடத்துறதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், பேசலாம், ஆனால் எந்த புரட்சியும் நீங்கள் இங்கே கொண்டு வர முடியாது. இன்றைக்குள்ள அமைப்பு வந்து அந்த அளவு ஆழமாக அழுத்தமாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டர். இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நீங்கள் மாற்றி அமைப்பது என்பது அக்டோபர் புரட்சி மாதிரி ஒரு புரட்சி நடத்துகிறதெல்லாம் கதையில் தான் நீங்கள் எழுதிக்கிட முடியுமே தவிர இன்றைக்குள்ள நிலைமையில் மாற்ற முடியாது. மாற்ற முடியாதான்லாம் சொல்ல முடியாது, மாற்ற முடியும், மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்டுகளால், இந்த கம்யூனிச இந்த என்ன என்ன சொல்கிறது, கம்யூனிசம்ங்கிறது ஒரு டோட்டாலிட்டேரியன் ஸ்டேட், அங்கே ஜனநாயகம்லாம் கிடையாது, ப்ரோலிட்டேரிய டிக்டேட்டர்ஷிப்புங்கிறாங்க. ஏன்னா தொழிலாளர் வர்க்கம் ஆட்சிக்கு வந்தாச்சு, அது ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக தான் இருக்குமா. அந்த டிக்டேட்டர்ஷிப் வந்து உரிமைகளையும் பாத்தியதைகளையும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அரசு, நான் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தில் கீழே 6 வருஷம் வாழ்ந்தவங்கிற முறையில் எனக்கு தெரியும் அது எவ்வளவு கடுமையானதாக, ஜனநாயகமே இல்லாததாக, பேச்சு சுதந்திரமே இல்லாததாக இருக்குங்கிறது நான் உணர்ந்தவங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட் வந்து கொடூரமானதாக இருக்கும். அந்த கொடூரத்தை எதிர்த்து மக்கள் ரோட்டுக்கு வந்தாங்க பாருங்கள். சோவியத் யூனியன் எப்படி உடஞ்சி சிதறி சின்ன பின்னமாச்சுது. பல நாடுகளில், ஈஸ்ட் ஜெர்மனி, பல்கேரியா, ருமேனியா, செக்கோஸ்லோவேக்கியா, போலண்ட் போகிற பல கம்யூனிஸ்ட் நாடுகளில் மக்கள் எந்த ஆயுதமும் இல்லாமல், எந்த வன்முறையும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் அரசு தூக்கி எறிஞ்சாங்க. ஏன், தேவர் டையிங் ஃபார் டெமோக்ரஸி, ஃப்ரீடம், எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், சுதந்திரம் வேணும், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். உண்மைதான், சோறு தான் முக்கியம், ஆனால் அந்த சோத்தோட கதை முடிஞ்சிடறதில்ல. பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்தி விட வேண்டும் பாரதியார். வெறும் சோறு மட்டும் இல்லை, உங்களை ஒரு அற்புதமான ஒரு கொட்டாரத்தில் கொண்டு போய் ஒரு 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 அரண்மனையில் கொண்டு உட்கார வச்சு உங்களுக்கு மூன்று வேளையும் அரிசி உணவு போட்டு அப்படியே இருக்கணும்னு நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அஞ்சு நாள் ஓடாது, ஆறாவது நாள் எந்திரிச்சிடுவீங்க, எப்படியாவது வெளியே போனாங்க இருந்து. ஏன்னா மனித வேட்கை, அந்த சுதந்திரத்திற்கான மனித வேட்கை வந்து அபாரமானது, அளப்பரியது. சோறு மட்டும் இல்லை வாழ்க்கை, பேச்சு சுதந்திரம் வேணும், எழுத்து சுதந்திரம் வேணும். அதுதான் அந்த முதலாளித்துவ நாடுகளும் கம்யூனிஸ்ட் நாடுகளும் இந்த கோல்டு வார் நேரத்தில், இந்த பனிப்போர் காலத்தில் ஒருத்தரை ஒருத்தர் முட்டிக்கிட்டாங்க. ஏராளமான அணு ஆயுதங்களை தயாரித்து வச்சுட்டு ஒருத்தரை ஒருத்தர் கடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன, இந்த ஐரோப்பிய நாடுகள் என்ன சொன்னாங்க, என்ன சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான் முக்கியம்னாங்க. மக்களுக்கு மனித உரிமைகள் வேணும், மனித மாண்புகள் வேணும், சிவில் ரைட்ஸ் வேணும், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேணும். அவன் சோவியத் யூனியன் என்ன சொன்னாங்க, இல்லைடா இக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் தான் வேணும், சோறு வேணும்டா, சோறு இல்லாமல் நீ உட்காந்து என்ன பாட்டு ஒன்று பாடு தம்பி, பசியை கொஞ்சம் மறந்துருப்போம், பாரதத்தின் பெருமை தன்னை, பாடு பாடு சோறு எதுக்கு தம்பின்னு ஒரு வறுமை நிறம் சிவப்பு படத்தில் கண்ணதாசனுடைய பாட்டு. சோறு எதுக்கு, பாரதத்தை புகழ்ந்து பாடுங்கடான்னா கொஞ்ச நேரம் பாடலாம், அப்புறம் பசிக்கும், ஒரு நாள் இருக்கலாம், ரெண்டு நாள் இருக்கலாம், அப்புறம் கட்டாயம் பசி வந்துடும், பசி வந்துட பத்தும் பறந்துவோம். அதனால தான் சோவியத் யூனியன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சோவியத் நாடுகள் என்ன சொல்லி, இந்த கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, இக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் தான் முக்கியம், சாப்பிடணும், கலாச்சார வெளிப்பாடுகள் இருக்கணும். அவன் சொன்னால் அது இல்லை, சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னா ரெண்டு பேரும் வேணும், ரெண்டும் வேணும் நமக்கு, அதுதான் உண்மை, ரெண்டும் வேணும். சோறு மட்டும் போதாது, அடுத்தது கல்வி வேணும், அடுத்தது வேலை வேணும், அடுத்தது ஜாய் அண்ட் என்ன ஒரு இன்பமும் மகிழ்ச்சியும் வேணும். தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் தான் சொல்கிறார் பாரதியார். தின்று இன்புற்றிருந்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தின்னா மட்டும் தின்று வாழ்வீர்னு அவர் முடிக்கலை, தின்னாச்சுன்னா வாழ முடியாது, தின்று விளையாடணும், விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளில் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சோவியத் ஒன்றியமும் அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளெல்லாம் மிகப்பெரிய புரட்சி நடந்தது, வெல்வெட் புரட்சின்னு சொல்கிறோம், அருமையான நான் வயலண்ட் ரெவல்யூஷன், அறவழி புரட்சி, அறவழியில் தான் அந்த புரட்சிகள்லாம் நடந்தது. ஒரே ஒரு இடத்து நாட்டில் மட்டும்தான் வன்முறை நடந்தது, ருமேனியாவில். அங்கே சௌஷேஸ்குங்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட டிக்டேட்டர் மக்களை, அந்த அரசை பயன்படுத்தி, இராணுவத்தை பயன்படுத்தி மக்களை கொன்னான். மற்றபடி எல்லாமே அமைதியான புரட்சி. ஸோ நாடு முழுக்க உலகம் முழுக்க அறவழியில் மென்முறையில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வி கேன் பி ஹோப்ஃபுல். ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி ஒரு புரட்சியை கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, இதில் இந்த அரச அமைப்பை நம்ம வந்து ஒரு நேர்கோட்டில் அடையாளப்படுத்தலாம், ஒரு நேர்கோட்டில் அடையாளப்படுத்தலாம். அந்த நேர்கோடு என்ன, இந்த சமூகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் பற்றி, அரசியல் போக்கு பற்றி சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த நேர்கோட்டை நீங்கள் ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கிடுங்க, அந்த வலது ஓரத்துக்கு போங்க, அந்த வலது ஓரத்தில் இருக்கிறது தான் ஃபாசிசம், அந்த இடது ஓரத்துக்கு வாங்க, அங்கே இருக்கிறது அனார்க்கி. அனார்க்கின்னா என்ன, எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாத, சனி மனித சுதந்திரம் முழுமையாக பேணப்படக்கூடிய ஒரு பூரண சுதந்திரம், முழு சுதந்திர அமைப்பு. காந்தி வந்து தன்னை ஒரு அனார்கிஸ்ட் தான் சொன்னார். அனார்க்கிங்கிறது குழப்பம் இல்லை, அனார்க்கிங்கிறது வரைமுறைகளற்ற, கட்டுப்பாடுகளற்ற காட்டு தர்பார் அல்ல. அனார்க்கிங்கிறது என் குடுமை வேற எவன் கையிலும் இல்லை, நான் என்னுடைய காரியங்களை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன், நான் யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்லை, யாரும் என்ன தொந்தரவு பண்ணுறதில்லை, ஐ எம் கம்ப்ளீட் அட்டானமி, முழு தன்னாட்சி. அது நடக்குமா, பாசிபிளா அங்கிறதெல்லாம் தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் என்ன. ஆனால் கம்யூனிஸ்ட் அமைப்பு அதான் சொல்லுது, கம்யூனிஸ்டத்தினுடைய கடைசி அற்ற முறை எப்படி இருக்குன்னா, ஸ்டேட்லெஸ், இந்த ஸ்டேட் வந்து வித்தரவே ஆயிரும், அந்த ஸ்டேட்டுங்கிற அமைப்பே இல்லாமல் ஆயிரும், ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி. அதை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உழைப்பை செலுத்துவார்கள், தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்வார்கள். அங்கே அரசுங்கிறதே அமைப்பே இருக்காது, உங்களை கட்டி போடக்கூடிய, உங்களை கட்டமைத்து வழிநடத்தக்கூடிய இறுக்கமான எந்த அமைப்பு இருக்காதுங்கிறது அனார்க்கி. இடது ஓரம், வலது ஓரம் ஃபாசிசம். ஃபாசிசத்தில் எந்த கருத்து பரிமாற்றலுக்கும் இடம் கிடையாது, அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கணும், அல்லது சுடுவார். ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரி, அல்லது யுகாண்டாவினுடைய இடியமின் மாதிரி, அல்லது கம்போடியாவுடைய போல்பாட் மாதிரி, அல்லது இந்தியாவுடைய நரேந்திர மோடி மாதிரி. அந்த இவர் அந்த அளவுக்கு மோசமாக இன்னும் ஆயிடுவார். ஸோ இதுதான் இந்த ஸ்பெக்ட்ரம், இந்த இடது கோடியிலிருந்து அந்த வலது கோடி. நீங்கள் இடது கோடியிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கம்யூனிசம். கம்யூனிசங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு, நல்ல சித்தாந்தம். அது நடைமுறையில் எங்கேயாவது செயல்படுத்தியிருக்கிறாங்களாங்கிறது எல்லாம் அதெல்லாம் தியரட்டிக்கல் குவஸ்டின்ஸ். சித்தாந்தத்தை படிச்சிங்கன்னா நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி கூடி வாழக்கூடியது தான் கம்யூனிசம், கம்யூன். சரியா? அதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சோஷலிசம். சோஷலிசம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பது, யாருக்கும் அதிகமாக இருக்காது, எல்லோருக்கும் எல்லாம் இருக்கும். அடிப்படை தேவை, குறைந்தபட்சத்தில் அடிப்படை தேவைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், பாதுகாப்பான குடிநீர், படிப்பு, வேலை, உடல் நலம், இந்த மாதிரியான விஷயங்கள். இங்கே யாருக்கும் எதுவும் கிடையாது நம்ம நாட்டில். அந்த மாதிரி சித்தாந்தம் எந்த நாட்டிலையும் இல்லை. இன்றைக்கி உண்மையை சொல்ல போனால் சோசியலிஸ்ட் நாடுன்னு ஒரு நாட்டை அடக்கை காட்ட முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி ஏற்றத்தாழ்வுகள் மண்டி கிடக்குது. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2% ஆஃப் த பாப்புலேஷன், மக்கள் தொகையினுடைய 2% தான் 70 விழுக்காடு செல்வங்களையும் வளங்களையும் வாய்ப்புகளையும் குவித்து வச்சுருக்கிறாங்க. அதே நிலைமை தான் நம்ம நாட்டில் இன்றைக்கி 10-50 முதலாளிகள் தான் இன்றைக்கி நாட்டினுடைய பெரும்பாலான வளங்களையும் வாய்ப்புகளையும் அடக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாம் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு விஜய்க்கு ரசிகர் மண்டை வச்சுக்கிட்டு சீமான் மேடைக்கு கூட்டத்துக்கு போய் விசில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. ஸோ அந்த பக்கம் இருந்து வந்தீங்கன்னா கன்சர்வேட்டிசம், ஃபாசிசம், அதுக்கு முன்னாடி கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம்னு என்ன, இந்த சமூகத்தில் எந்த மாற்றத்துக்கும் தேவையில்லை, அழகாக போய்ட்டுருக்கு. இந்த பெண்கள் அருமையாக உட்காந்து சமைக்கிறாங்க, சாயங்காலம் ஆனால் தன்னை அலங்கரித்து படுத்துக்கிறாங்க. பெண்கள் ஆணுக்கு சமமெல்லாம் ஆக முடியாது, அவங்க உடல்நல பலவீனமானவர்கள், அவர்களுக்கு அறிவும் கொஞ்சம் குறைவு, அதனால் அவங்களை ஒன்று தப்பு சொல்ல முடியாது. அவங்க சமைச்சிக்கிட்டு பிள்ளை பார்த்துக்கிட்டு அப்படி அது அதுக்கு பாட்டு வாழ்ந்துட்டு போட்டோம். கணவனுக்கு அடிமையாக இருந்து ஒரு பெண் வெளியே போகணுன்னா தாலிபன் சொல்கிறான், ஒரு பொம்பளை வெளியே போனால் உடனே அப்பன் கூட இருக்கணும், கணவன் கூட இருக்கணும், சகோதரன் கூட இருக்கணும், மகன் கூட இருக்கணும். ஏன் தனியாக போனால் என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு, பூதமாக பிடிச்சிட்டு போகுது. அந்த மாதிரி முட்டாள்தனமான அமைப்பு தான் இங்கேயும். கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவன் செத்து போனான்னு நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் அவங்க கூடயே விழுந்து தீயில விழுந்து செத்து போகணும். அப்படிதான் நீ சதி தேவதை, நீ சதி, நீ தெய்வம், பத்தினி தெய்வம். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் என்ன, இந்த கன்சர்வேட்டிவ் சொசைட்டி என்ன சொல்லுது, எப்பா எல்லாம் அருமையாக போய்ட்டுருக்குப்பா, நல்லா இருக்க, இந்த சமூகத்தையே மாற்றணும்னு நினைக்கிறீங்க. விஸ்வகர்ம யோஜனா திட்டம் கொண்டு வந்துருக்கோம், அப்பன் செய்த வேலையே மகன் செய்கிறான், மகளுக்கு வேலை கிடையாது. மக தான் அடுக்கலையிலையும் படுக்கறையிலையும் வேலை பார்த்துக்கிறாள், மகனுக்கு தான் வேலை. அப்பா பணியாரணும்னா மகன் பணியாரணும், அப்பா தச்சு வேலைன்னா மகன் தச்சு வேலை பண்ணணும், அப்பா முடி வெட்டினார்னா மகன் முடி வெட்டணும், அப்பா துணி துவைச்சாருன்னா மகன் முடி வெட்டணும். குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த ஐயா மூதறிஞர் ராஜாஜி வந்து இது தான் சொன்னார். ஒரு சலவை தொழிலாளர்கள் கூட்டத்தில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, இந்த அற்புதமான தொழிலை, என்ன அற்புதமான தொழில், அவன் கோவணத்தை அவன் துவச்சி போட வேண்டியதானே, இதில் என்ன அற்புதமும் தொழிலும் இருக்குது, இந்த அற்புதமான தொழிலை நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பாருங்க பாருங்கள், அவன் வேதம் கற்பதும் விற்பதும் ஓதுவதும் எல்லாம் அவன் பண்ணுவான், இவன் சலவை தொழிலாளி, வாழ்க்கை முழுக்க சலவை தொழிலாளி செய்து அப்பனுக்கு வேலையை மகன், மகனுக்கு வேலையை அவன் புள்ள, இப்படி தலைமுறை தலைமுறையாக இப்படியே இருங்கடா. இதுதான் விஸ்வகர்ம யோஜனை, நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய திட்டம். இப்படியே இருப்போண்டா, கன்சர்வ் பண்ணிடுவோம் இந்த சொசைட்டியை. சனாதனம், வர்ணாசிரம தர்மங்களுடைய பேர்களை சொல்லி மனுஸ்மிருதியை நிலைநிறுத்தி, இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு அதுக்கு ஒரு வியாக்கியானமும் விளக்கமும் சொல்லி, இதை அப்படியே கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. ஸோ அந்த கன்சர்வேட்டிவ்ஸ் நமக்கு ஒத்து வராது. அப்படியே நெருங்கி நெருங்கி கொண்டு வந்தீங்கன்னா சென்ட்ரலில் வரும்போது லிபரலிசம், சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிஸ், சென்ட்ரல் ஒரு சென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி. அந்த சென்ட்ரிஸ்ட்டும் குழப்பமானவங்க, ஏன் காத்தடிச்சா இந்த டிஎம்கே, இந்த தெலுங்கு தேசம், இந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் வந்து ஏடிஎம்கே எல்லாமே சென்ட்ரிஸ்ட் தான். இவன் வலதுசாரியும் ஆக மாட்டான், இடதுசாரியும் ஆக மாட்டான், தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் சாய்வாங்க அல்லது இந்த பக்கம் சாய்வாங்க. நிரந்தரமான கொள்கைகளோ கோட்பாடுகளோ கிடையாது. கேட்டால் நான் கம்யூனிஸ்ட்டும்பாங்க, பெரிய முற்போக்கும்பாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்பாங்க, ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம்பாங்க. ஆனால் கேட்குறதெல்லாம் லெஃப்டிஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலேயே சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிஸ் இவங்கெல்லாம். அண்ணா இசம் சென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி தான், அப்படி ஒரு இசமே கிடையாது சொல்கிறேன். சீமானிசம், எல்லா இசங்களும் இந்த சென்ட்ரல் பாயிண்டில் தான் குவிஞ்சு கிடக்கு. நம்ம வந்து அதை நெருக்கி கொண்டு வந்து இடது பக்கமாக கொண்டு வரணும். இடதுசாரி, ஏன் இடதுசாரின்னு சொல்கிறோம், This society has to be changed. இதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்புடையதல்ல. இதில் மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டு வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் கட்ட வந்தால் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி பாரதியார். அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, மாட்டை தொழுவத்தில் கட்டி போட்டு அடித்து தகர்த்து அதை வசக்கி வழிக்கு கொண்டு வந்த மாதிரி எங்களை பண்ண முடியாது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினர் பெண்கள் இயற்ற வந்தோம். எட்டும் அறிவியனில் ஆணுக்குங்கே பெண் இழைப்பில்லை காணன்று கும்மியடி பாரதியார். இப்படி ஆணுக்கு பெண் சமம், இந்த சாதியை அடுக்குமுறையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிறப்பால் எவனும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். திருக்குறள், யாதும் ஊரே யாவரும் கேளிர், யாவரும் கேளிர், எல்லாம் சொந்தக்காரன் தான். இங்கே இனம் மதம் மொழி சாதி கீதின்னு சொல்லி மக்களை பிரிக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இப்படிப்பட்ட கொள்கைகளை கொண்ட ஒரு சமதர்ம சமத்துவ சகோதரத்துவ சமூக நீதி சனநாயகம் தோய்ந்த ஒரு அமைப்பு உருவாக்குவது தான் லெஃப்ட் ஆஃப் சென்டர், அந்த மையப்புள்ளிக்கு இடது பக்கம் வர்றது. அதுக்குள்ளே நீங்கள் ஆனார்கிஸ்டாக இருக்கலாம், சோஷியலிஸ்டாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், சோஷியல் டெமோக்ராட்டாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் இருந்துக்கிடுங்க. பட் யூ ஹாவ் டு பி லெஃப்ட் ஆஃப் சென்டர். நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தொடரக்கூடாது, இதில் மாற்றங்கள் வேணும், மாற்றங்கள் வேணும். நேஷன் பில்டிங் வந்து ஒரு நாளில் வீடு கட்டுற மாதிரி இல்லை, கட்டி முடிச்சு இன்னைக்கு பால் காய்ச்சிட்டோம்னா இனி இந்த நாடு அப்படியே போயிட்டு இருக்க கிடையாது. இது வந்து அன்றாடம் நடத்தக்கூடிய வேலை, நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அன்றாடம் தினமும் சாகிற வரைக்கும் செய்ய வேண்டிய வேலை, செய்துட்டு இருக்கக்கூடிய வேலை. ஸோ அப்போ லெஃப்ட் ஆஃப் சென்டராக நீங்கள் இருந்தால் தான் முடியும். ஜனநாயகம்ங்கிறது லெஃப்ட் ஆஃப் சென்டராக தான் இருக்கணும். ஜனநாயகம்ங்கிறது ஆஃப் த பீப்புள், மக்களுக்குரியதாக இருக்கணும், கார்பரேட்டுகளுக்குரியதாக இருக்கக்கூடாது. ஜனநாயகம்ங்கிறது மக்களால் நடத்தப்படக்கூடியதாக இருக்கணும், கார்பரேட்டுகளால் நடத்தப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஜனநாயகம் என்பது மக்களை முதன்மைப்படுத்தி மக்களுக்கானதாக இருக்கணும். அணுகலை கொண்டு வரீங்க, அனல் மின் நிலையம் கொண்டு வரீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த பாதிப்பு திட்ட பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள்கிட்ட கருத்துக்கள்னு சொல்கிறோம், அவன் ஏற்றுக்கிட்டானா நான் வேண்டான்னு சொல்லலை, வச்சுக்கலாம் சொல்கிறோம். சிப்காட் மேல்மாலை போய், திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாலை போய் சிப்காட் 3000 ஏக்கர் இடத்த எடுத்து நீங்கள் சிப்காட் தொழிற்சாலை வைக்கிறீங்க. அந்த விவசாயி சொல்கிறான், இது பொன் விளையும் பூமி, எங்களுக்கு நீர்நிலைகள்லாம் நிறைய இருக்குது, தண்ணி பிரச்சனையே இல்லை, நாங்கள் முப்போகம் விளைவிக்கக்கூடிய பூமி விளைநிலம், இதை போய் நாசம் பண்ணாதீங்கடா, சிப்காட்டுக்கு வேற எங்கேயாவது போங்கடா, காடு நிறைய இருக்குது, தரிசு நிலம் நிறைய கிடக்கு, அங்கே போங்கடான்னு சொல்கிறான். அவனை போய் தீவிரவாதி அர்பன் நக்சல் மாவோயிஸ்ட்டுங்கிறான். பரந்தூர் விமான நிலையம், சென்னை மக்கள் தொகை பெரிய பல்கி பெருகிக்கிட்டு இருக்குது, இன்னொரு நிலை விமான நிலையம் கட்டாயம் தேவை தான். அது மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு 40 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள பரந்தூரில் வந்து கட்டுறதை விட பரந்தூரில் நானே போய் பார்த்துருக்குறேன். ஏராளமான நீர்நிலைகள், அற்புதமான மண், அழகான விளைநிலம். நீங்கள் கொண்டு வந்து கள்ளக்குறிச்சியில் இந்த விமான நிலையத்தை கட்டித்தலை, கள்ளக்குறிச்சி மக்கள் திருவண்ணாமலை அந்த மாதிரி மாவட்டங்களில் தொழில்கள் பெருகும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இங்கேருந்து ஒரு காரிடார் போடு, ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின், ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து அங்கே போடு, 20 நிமிஷத்தில் சென்னை சிட்டிக்கு போய் சேர்ந்துருவாங்க மக்கள். இப்படி சிந்திங்கடா, இது கண்ணை முடிக்கிட்டு விவசாயத்தை அழிக்கக்கூடிய, விவசாயிகளை அழிக்கக்கூடிய, மீனவர்களை அழிக்கக்கூடிய, நெசவாளர்களை அழிக்கக்கூடிய, இந்த மாதிரியான சுற்றுச்சூழலை அழித்து நாசமாக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வராதிங்கன்னு நம்ம சொன்னோம்னா, வளர்ச்சின்னா என்ன, யாருடைய வளர்ச்சி, அதானி அம்பானியுடைய வளர்ச்சி உங்களுடைய என்னுடைய வளர்ச்சியாக இருக்க முடியாது. அப்போ இது யாருடைய வளர்ச்சி, எத்தகைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை என்ன, நம்முடைய நீர்நிலைகள், நம்முடைய காற்று, நம்முடைய நிலம், மண், கடல், காற்று, மலைகள், இந்த மாதிரி இயற்கை வளங்களை பாதிக்காத ஒரு வளர்ச்சி சித்தாந்தம். இப்போ இதுக்கு வந்து இதை வளர்ச்சியை டெமோக்ராட்டைஸ் பண்ணுவோம்னு சொல்கிறோம், வளருவோம் வேண்டாம்னு சொல்லலை, கற்காலத்துக்கு போக முடியாது, இனி மின்சாரம் வேண்டாம், இந்த நவீன வசதிகள் வேண்டாம், நம்ம எல்லாம் 14ஆம் நூற்றாண்டுக்கு போகணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை என்ன, இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம், அது இட்ஸ் நாட் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் டிஸ்ட்ரக்ஷன், பருவநிலை மாற்றம், அப்படியே தகர்த்து நாசம் பண்ணி வச்சுருக்கிறோம். வெயில் அடிக்குது பாருங்கள், நான் அந்த பிரச்சாரத்துக்காண்டி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு போனேன், எங்கே போனாலும் பாலைவனம் மாதிரி இருக்குது. இதே நிலமையில் போனால் நம்ம சவுதி அரேபியா மாதிரி டெசர்ட் ஆயிரும். மழை பெய்கிற நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெய்யுது, எல்லாம் தலைகளாக மாறி அதனால் நோய்கள், அதனால் பல சிக்கல்கள். கருத்தரிப்பு மையங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 200 கருத்தரிப்பு மையங்கள், இயற்கையாக எளிதாக அழகாக நடந்த ஒரு விஷயம். ஒரு ஆணும் பெண்ணும் கூடுனா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறந்தது, இப்போ அதுக்கும் அசிஸ்டட் டெக்னாலஜி வர வேண்டியது இருக்குது. இப்போ எல்லாம் தலைகளை மாறி இயற்கையை கெடுத்து சுற்றுச்சூழலை மாசாக்கி மனித உறவுகளை கெடுத்து மனித உடல் நலத்தை கெடுத்து உணவை கெடுத்து தண்ணீரை கெடுத்து எல்லாம் குட்டி சோறாக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். எங்கேயும் ஜனநாயகம் இல்லை. அரசுடைய எதேச்சாதிகாரம், அரசு தான் திட்டமிடும், அரசு முடிவெடுக்கும். நாடாளுமன்றத்தில் விவாதங்கள்லாம் மேம்போக்காக நடக்குது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அவருடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரு 10 கோடி முதல் 20 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் வைக்கிறார். அந்த திட்டங்கள் என்ன, உயர் மின் விளக்கு வைக்கிறது, காங்கிரீட் சாலை போடுறது, சமுதாய கூட பணிகள் கட்டுறது, பள்ளிக்கூட மேம்பாட்டு பணிகள், இதையா ஒரு பள்ளிக்கூடம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை, இதெல்லாம் உள்ளூர் பஞ்சாயத்துக்காரன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. எல்லாம் நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி விவாதங்கள் நடக்கணும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலத்தில் ஒரு 5 தனிநபர் மசோதாக்களை தாக்கல் பண்ணார்னா அது ரெக்கார்ட் பிரேக். இன்னைக்கு 5 காலம் ஒருத்தன் இருக்கிறான் பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக, வெறும் 5 தனிநபர் மசோதா தான். வருஷத்துக்கு ஒன்று கூட கிடையாது, பலர் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. நாடாளுமன்ற வருகை பதிவை பார்த்தீங்கன்னா பலரும் அந்த பக்கம் போனதே கிடையாது. இந்த அமிதாப் பச்சன், ஜெய பாதுரியா, இன்னும் கொஞ்சம் பேர், அந்த சச்சின் டெண்டுல்கர், இவங்களால எதுக்கு கொண்டு போய் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக்குனாங்க, ராஜ்யசபா உறுப்பினராக, அவன் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஒரு 1 லட்சத்துக்கும் அதிகமான சம்பளம், ஏராளமான பெர்க்ஸ், விமான பயணம், வீடு வசதி, இலவச தண்ணீர் வசதி, இலவச மின்சாரம், இலவச தொழில், அது இது ஏகப்பட்ட வசதி. அவன் ஏற்கனவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் சச்சின் டெண்டுல்கர். இப்போ அதுக்கு எதுக்கு நீ நாடாளுமன்றத்துக்கு? அவன் பாவம், அவனை பிடிச்சி அவனுக்கு பேச தெரியும், அவனுக்கு இந்த பறந்து வரக்கூடிய பந்தை மட்டும் பார்த்து ஒரு கம்பெடுத்து அடிக்க தெரியும், அவ்வளோதான் அந்த ஆளுக்கு தெரியும். அந்த அதுக்கு மேலே அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அவனை கொண்டு போய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கி வச்சு அவன் வருகை பதிவுன்னு பார்த்தா 0-5% தான். அவன் உள்ளே போகிறதே இல்லை, போனவனு புரியாது இந்த ஆளுக்கு, அதுதான் பிரச்சனை. ஸோ நாடாளுமன்றத்தில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி உள்ள கேண்டிடேட்ஸை பாருங்கள், பல கேண்டிடேட்ஸுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாருங்கள், பலரும் குட் ஃபார் நத்திங். எழுத தெரியாது, பேச தெரியாது, கேள்வி கேட்க தெரியாது, சிந்திக்க தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, பணம் பண்ண மட்டும் தெரியும். இப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஜனநாயகத்தினுடைய நிலைமை எங்கே போயிட்டுருக்குது? ஜனநாயகங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு இருக்குதா, அல்லது ஆஃப் த கார்பரேட், பை த கார்பரேட், ஃபார் த கார்பரேட்னு ஆகிட்டு இருக்குதா? அரசாங்கம் பிரதம மந்திரியிலிருந்து கீழே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, பெய்டு எம்ப்ளாயீஸ், இவங்கெல்லாம் பெய்டு, இவங்கெல்லாம் பெய்டு ஸ்டாஃப் ஆஃப் பிக் கார்பரேட்ஸ். கார்பரேட் பே பண்ணுது இவங்களுக்குலாம். நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறேன், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை, நான் பக்கத்துலேருந்து பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேரான் பல பன்னாட்டு நிறுவனங்களுடைய, உள்நாட்டு நிறுவனங்களுடைய பே லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க மாதம் சம்பளம் கொடுத்துறான், இவன் அவனுக்கு வேண்டியே பேசுவான், இவன் அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கான இருப்பான். பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாருங்கள், கோடீஸ்வரன், 20 கோடியிலிருந்து 2000 கோடி வரைக்கும் பணம் உள்ளவன் தான் இருக்கிறான். அவனுடைய கிளாஸ் இன்ட்ரெஸ்ட், அவனுடைய வர்க்க ஈடுபாடு எங்கே இருக்கும்? ரோட்டில் பிச்சை எடுக்கணும் பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். அவன் இந்த 20 கோடியை எப்படியாவது எம்பி பதவி முடியதுக்குள்ளே 200 கோடி ஆகணுன்றான் பார்ப்பான். அவனுடைய ஈடுபாடு, அவனுடைய இன்ட்ரெஸ்ட், அவனுடைய விருப்பு வெறுப்புகள், அவனுடைய வேல்யூ சிஸ்டம் எல்லாமே பணக்காரனாக்குள்ளதாக தான் இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கோடீஸ்வரர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அப்படி தான். ஸோ இந்த ஜனநாயகத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்குது? எங்கே போய் நிற்கிறோம்? ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தாராம், ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். அந்த முனிவர் வந்து ஒரு பெரிய அறிவாளி அப்படி இப்படின்னு ஊருக்குள்ளே ஒரே பேச்சு. அப்போ 2-3 வாலு பயல்களை சேர்ந்து ஒரு சின்ன குருவியை பிடிச்சி, குருவி குஞ்சை எடுத்து பிடிச்சி கைக்குள்ளே வச்சுட்டு அவர்கிட்ட போனாங்களாம். அவர்கிட்ட போய், பெரிய அறிவாளின்னு சொல்கிறீங்களே குருவே, இந்த என் கைக்குள்ளே இருக்கக்கூடிய பறவை வந்து உயிரோடு இருக்கா செத்து போச்சுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்களாம். அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, என்ன செத்து போச்சுன்னு சொன்னால் பறக்க விட்டு தன்னை முட்டாளன்னு சொல்லுவான், உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அப்படியே கைக்குள்ளே வச்சு நெரிச்சு கொன்றுவான். அப்போது குரு யோசிச்சிருக்காரு, என்ன சொல்கிறது, உயிரோடு இருக்குன்னு சொல்கிறதா செத்து போச்சுன்னு சொல்கிறதா? கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, அது உன் கைகளில் இருக்கிறது அப்படின்னாரான். இட்ஸ் ஆல் இன் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ், அது உயிரோடு இருக்கிறதா செத்து போச்சுதாங்கிறது உன்னுடைய கைகளில் இருக்கிறது. ஜனநாயகம், இந்திய ஜனநாயகம் தன்னுடைய வருங்காலம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. காசு வாங்க மாட்டேன்னு சொல்லணும், எத்தனை பேர் சொல்கிறாங்க, பணத்துக்கு ஓட்டுக்கு பணத்தை கொண்டு தரவேனா ஓட ஓட விரட்டணும், எத்தனை பேர் விரட்டுறாங்க. இப்போ நிலைமை கொஞ்சம் மாறி இருக்குது, தரவன்றெல்லாம் வாங்கிக்கிறது, வாங்கிட்டு விருப்பம் பண்ணுன்னு ஓட்டு போடுறது, அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி தான் நீ ஜனநாயகத்தை வந்து நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்கு. மக்கள் அச்சத்திலும் பயத்திலும் வெறுப்பிலும் மூழ்கி கிடக்கும்போது அங்கே ஜனநாயகம் தலைக்காது. மக்கள் மக்களாக பார்க்கப்படாமல் சந்தையாக நுகர்வோர்களாக பார்க்கப்படும்போது அங்கே ஜனநாயகம் தலைக்காது. மக்களை அரச இயந்திரம் கண்டு பயந்து இவர்களை உளவு பார்க்க வேண்டும், இவர்களை உற்று நோக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும்னு பார்க்கும்போது அங்கே ஜனநாயகம் வளராது. பெண்களை அடிமைப்படுத்துவது, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி மக்களை அடிமைப்படுத்துவது, குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய அடிப்படை குடியுரிமையே கேள்விக்குள்ளாக்குவது, இம்மாதிரியான அச்சுறுத்தல்களால் நிச்சயம் ஜனநாயகம் வளராது, மலராது, தழைக்காது. அப்போ இந்திய ஜனநாயகத்துடைய வருங்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கி நிற்குது. இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் வந்து ஒரு பெருங்கனவுக்கும் ஒரு பேய் கனவுக்கு இடையே நடக்கக்கூடிய இறுதி போர். இந்தியா என்பது ஒரு பெருங்கனவு. பல்வேறு ஜாதி மத இன மொழி குழுமங்களை சார்ந்த மக்கள் அற்புதமாக ஒரே நாடாக ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான அழகான உலகுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெருங்கனவு. அதை ஒரு வர்ணாசிரம தர்ம மனுஸ்மிருதி கொள்கைகளால் அதை அடக்கி ஒடுக்கி முடக்கி ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் கையோங்க செய்து மற்றவர்களெல்லாம் அடிமைகளாக்கி ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி பாலியல் சொல்லி மட்டந்தட்டி முடக்கி அவர்களுடைய அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை எல்லாம் அழித்தொழித்து அடிமைகளாக்கக்கூடிய ஒரு பேய்க்கனவு. இந்த பெருங்கனவும் பேய்க்கனவும் மோதிக்கிட்டு இருக்குது. இதில் ஈவிஎம்னு ஒரு அரக்கம் உள்ள உட்காந்துருக்கிறான். அது அவன் என்னெல்லாம் பண்ணுவான் எப்படியெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல. இது அருமையாக அமைதியாக நிறைவாக இந்த தேர்தல் திருவிழா அல்லது இன்னைக்கு சொல்லப்போனால் நாடகம் நடந்து முடியுமா, அல்லது எங்கேயாவது எப்போதாவது யாராவது வன்முறையை திணித்து அதை திசை திருப்புவார்களா, அல்லது ஒரு 1975 நடந்த மாதிரி ஒரு அவசரகால நிலை பிரகடனம் செய்யப்பட்டு களவு செய்யப்படுமா, அல்லது ஒருவேளை இதெல்லாமே நடக்காமல் அமைதியாக உண்மையிலேயே ஜனநாயக முறைப்படி நடந்து அந்த அதிகார பரிமாற்றம் அமைதியாக நடக்குமா. இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர் பதவியை இழந்துட்டார். ஆனால் பதவியை விட்டுட்டு போக விரும்பலை. அவருடைய ஆதரவாளர்களை களமிறக்கி அமெரிக்க நாடாளுமன்றத்தையே தீய குலத்து செய்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை அந்த ஆள் கட்டவிழ்த்து விட்டான். அமெரிக்காவில் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவருங்கிறது ரொம்ப அமைதியாக அழகாக நடக்கக்கூடிய நாட்டில் டொனால்டு ட்ரம்ப் மாதிரி உள்ள ஒரு சர்வாதிகாரி ஒரு ஃபேசிஸ்ட் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி அந்த நாட்டையே அச்சத்துக்குள்ளும் பீதிக்குள்ளும் உள்ளாக்குனான். அங்கேயே அப்படி நடந்ததுன்னா நம்ம நாட்டில் என்னெல்லாமோ நடக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ங்கிறது சுமூகமாக நடைபெறுமா, ஒரு ஆட்சி மாற்றம் வருமா, ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கக்கூடிய கெடுமதிகளை அழிவுகளை சீரழிவுகளை திருத்தக்கூடிய வாய்ப்புகள் எழுமா, இப்படி ஏராளமான கேள்விகளோடு இருக்கிறோம். ஜனநாயகத்தினுடைய வருங்காலம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. நன்றி.